السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
இப்போது நான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சில வழிகாட்டல்களை மேற்கோள்களை எடுத்து வைப்பேன். அவற்றில் அன்னார் துவா ஒப்புக்கொள்ளப்படுவது சம்பந்தமாக சில சம்பவங்களை எடுத்து கூறியுள்ளார்கள், அடையாளங்களையும் கூறியுள்ளார்கள், அல்லா தாலாவின் உதவிகளை பற்றியும் குறிப்பிட்டுள்ளார்கள். அல்லா தாலா இக்காலத்தில் தனது தேர்ந்தெடுத்த அடியார்களை அனுப்பியுள்ளான். அவரது பேச்சுகளை கேளுங்கள், அதில்தான் பரக்கத்துள்ளது. இந்த இயக்கத்தின் முன்னேற்றம் இறை நியதிகளுள் ஓர் இறை நியதியாகும். அவரை ஒப்புக்கொள்வதிலேயே மனிதகுலத்தின் நிலைப்பு உள்ளது என்று போதித்தார்கள். ஓரிடத்தில் நவாப் அலி முகமது ஹான் சாப் என்ற லூதியானாவின் பிரமுகரின் கடிதம் பற்றி குறிப்பிடுகிறார்கள். ஒருமுறை நவாப் அலி முகமது ஹான் சாஹிப் என்ற லூதியானாவை சார்ந்த ஒரு பிரமுகர் எனக்கு கடிதம் எழுதினார். வருமானத்திற்கான சில விவகாரங்கள் நின்றுவிட்டன, அவை திறப்பதற்காக தாங்கள் துவா செய்யுங்கள். சில பொருளாதார பிரச்சனைகள் இருந்தன. கூறுகிறார்கள், நான் துவா செய்தேன், எனக்கு இல்ஹாம் வந்தது, திறக்கப்படும். நான் கடிதம் மூலமாக அவருக்கு தகவல் தெரிவித்தேன். பிறகு இரண்டு நாட்களுக்கு பிறகு அவரது வருவாய்க்கான வழி திறந்துவிட்டது. அவரது தொழிலில் குறைவு ஏற்பட காரணமாக இருந்த சில விஷயங்கள் விலகிவிட்டன. கூறுகிறார்கள், நான் கடிதம் மூலம் அவருக்கு தகவல் தெரிவித்தேன். இரண்டு நான்கு நாட்களில் அவை திறந்ததும் அவருக்கு கடுமையான உறுதி ஏற்பட்டது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மீது அவருக்கு இருந்த நம்பிக்கை மேலும் உறுதியாகிவிட்டது. ஒருமுறை அவர் தனது மறைவான வேண்டுகோள் ஒன்றை பற்றி எனக்கு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தை போஸ்டில் சேர்க்கப்பட்ட அந்த நொடியில் எனக்கு இல்ஹாம் வந்தது. இத்தகைய கருத்து கொண்ட ஒரு கடிதம் அவரிடமிருந்து வர உள்ளது என்று உடனே நான் தாமதமின்றி அவருக்கு கடிதம் எழுதினேன். இன்ன கருத்து கொண்ட ஒரு கடிதத்தை நீர் அனுப்புவீர். மறுநாள் அக்கடிதம் எனக்கு வந்து சேர்ந்தது. எனது கடிதம் அவருக்கு கிடைத்ததும் அவர் வியப்பின் நதியில் மூழ்கிவிட்டார். மறைவான இச்செய்தி எவ்வாறு கிடைத்தது? எனது ரகசியமான அச்செய்தி யாருக்கும் தெரியாது என்று கூறுகிறார். அவரது நம்பிக்கை மேலும் உறுதிப்பட்டு அன்பிலும் விருப்பத்திலும் மாய்ந்து விட்டார். அவர் ஒரு சிறு ஞாபக குறிப்பில் மேற்குறிப்பிட்ட இந்த இரு அடையாளங்களையும் எழுதி வைத்தார். எப்போதும் அது அவரிடம் இருந்தது. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் இஸ்லாம் கூறுகிறார்கள், நான் பாட்டியாலா சென்றபோது மேலே எழுதப்பட்டது போன்று வசீர் சையத் ஹசன் சாஹிபை சந்தித்த போது தற்செயலாக உரையாடலுக்கு இடையில் வசீர் சாஹிபிடம் நவாப் சாஹிபுக்கு கிடைத்த சில அசாதாரண அடையாளங்கள் பற்றி பேச்சு நடந்தது. அப்போது நவாப் சாஹிப் மர்ஹூம் தனது சட்டை பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறு குறிப்பேட்டை எடுத்து வசீர் சாஹிபிடம் கொடுத்தார். கூறினார், இந்த இரு முன்னறிவிப்புகளின் காரணத்தினால் என் ஈமானும் விருப்பமும் உறுதியாகிவிட்டது. அதனை இந்த ஏட்டில் எழுதி வைத்துள்ளேன். சில காலத்திற்கு பிறகு அவரது மரணத்திற்கு ஒரு நாள் முன்பு அவரை நலம் விசாரிப்பதற்காக லூதியானா சென்றபோது அவருக்கு மூல நோயினால் நிறைய ரத்தம் வெளியாக இருந்தது. இந்நிலையில் அவர் எழுந்து உட்கார்ந்திருந்தார். உள்ளே உள்ள அறைக்கு சென்று அந்த சிறு ஏட்டை கொண்டு வந்தார். கூறினார், நான் இதனை என் இதயத்துக்கு அருகில் உயிராக வைத்துள்ளேன். அதனை பார்ப்பது மூலம் எனக்கு நிம்மதி கிடைக்கிறது. இந்த இரு முன்னறிவிப்புகளும் எழுதப்பட்டிருந்த இடத்தை காண்பித்தார். பிறகு நள்ளிரவில் இரவு அதிகமாக கடந்த நிலையில் மரணம் அடைந்து விட்டார். இந்த அடையாளங்களை எழுதிய அவரது குறிப்பேடு இப்போதும் அவரது நூலகத்தில் இருக்கும் என்று நம்புகிறேன். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் கூறுகிறார்கள், ஒரு இடத்தில் சில வருடங்களுக்கு முன் மதராஸை சார்ந்த சேட் அப்துல் ரஹ்மான் சாப் வணிகர், இவர் ஜமாத்தின் முதல் தரமான தூய்மையாளர்களுள் ஒருவர், காதியான் வந்திருந்தார். அவரது வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டன. அவர் துவாவுக்காக விண்ணப்பித்தார். அப்போது இல்ஹாம் வந்தது, அது கீழே எழுதப்பட்டுள்ளது. அவன் முறிந்த பணிகளை சரி செய்யவும் சீரமைக்கப்பட்ட பணிகளை முறித்துவிடவும் சக்தி வாய்ந்தவன். அவனது ரகசியத்தை எவரும் அறிய மாட்டார். இந்த இல்ஹாமிய சொற்களின் பொருள், இறைவன் அவரது முறிந்த சில பணிகளை சரி செய்து விடுவான், ஆனால் சில காலத்திற்கு பிறகு சரி செய்யப்பட்ட காரியங்களை முறித்து விடுவான். இந்த வகையில் இந்த இல்ஹாம் காதியானிலேயே சேட் சாபிற்கு கூறப்பட்டது. சிறிது காலம் கழிந்தது. இறைவன் அவரது வியாபார விவகாரங்களை பொலிவுறச் செய்தான். அவரது பணி நல்ல செயல் துடிப்புள்ளதாகிவிட்டது. நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது. முன்னரை விட கூறுகிறார்கள், மறைவிலிருந்து அவருக்காக பொருளாதார வெற்றிக்கான வழிகள் உருவாகின. அளவற்ற பொருள் வளம் உருவாகியது. பிறகு சில காலத்திற்கு பிறகு அவரது சீரமைக்கப்பட்ட பணிகள் முறிந்தன. இல்ஹாமுக்கு ஏற்ப முதலில் தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட்டது. பிறகு சிறிது காலத்திற்கு பிறகு அதில் கோளாறு ஏற்பட தொடங்கியது. தொழில் சீர்கெட தொடங்கியது. பிறகு அன்னார் ஒரு இடத்தில் தம்மை பற்றி கூறுகிறார்கள், எனக்கு நீண்ட காலமாக இரு நோய்கள் இருந்து வந்தன. ஒன்று கடுமையான தலைவலி, அதனால் நான் மிகவும் கஷ்டத்திற்குள்ளாகினேன். ஆபத்தான நோயாக இருந்தது. கடும் தலைவலி ஏற்பட்டது. கூறுகிறார்கள், அந்நோய் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் என்னை ஆட்டி படைத்தது. அத்துடன் தலை சுற்றலும் இருந்தது. மருத்துவர்கள் எழுதியுள்ளார்கள், இந்த நோயின் கடைசி விளைவு வலிப்பு நோயாகும். கூறுகிறார்கள், எனது அண்ணன் மிர்சா குலாம் காதர் சாப் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் இந்த நோயால் பாதிக்கப்பட்டு கடைசியில் வலிப்பு வந்தது. அதிலேயே அவர் மரணிக்கவும் செய்தார். எனவே நான் துவா செய்து வந்தேன், இறைவன் இந்த நோய்களிலிருந்து என்னை பாதுகாக்க வேண்டும் என்று ஒருமுறை ஆன்மீக காட்சியின் உலகில் எனக்கு காட்டப்பட்டது. ஒரு துன்பம் கருத்த நிறத்தில் ஒரு கால்நடையின் வடிவில் செம்மறியாடு போன்ற உயரத்தில் இருந்தது. நீண்ட நீண்ட முடிகள் இருந்தன. நீண்ட முன்பக்கத்தால் என் மீது தாக்குதல் தொடுத்தது. என் உள்ளத்தில் போடப்பட்டது, இதுவே வலிப்பு நோயாகும் என்று. நான் எனது வலது கையால் ஓங்கி அதன் நெஞ்சில் குத்திவிட்டு கூறினேன், விலகிப்போ, என்னிடம் உனக்கு பங்கு இல்லை. அப்போது இறைவன் அறிவான். அதற்கு பிறகு அந்த ஆபத்தான நோய் போய்விட்டது. கடும் வலி முற்றிலும் போய்விட்டது. அவ்வப்போது தலை சுற்றல் மட்டும் இருந்து வந்தது. இரு மஞ்சள் போர்வையின் முன்னறிவிப்புக்கு பங்கம் வராமல் அது மட்டும் இருக்கிறது. மசீமாவது பற்றி இதுவும் ஒரு முன்னறிவிப்பாகும். அவர் இரு மஞ்சள் ஆடைகளுடன் இருப்பார். இரு மஞ்சள் ஆடைகள் என்பதன் பொருள் இரு நோய்களாகும். முதலில் தலை சுற்று பற்றி கூறினேன். இரண்டாவது நோய் டயாபிட்டிஸ். கிட்டத்தட்ட 20 வருடமாக இருக்கிறது. இந்த அடையாளம் பற்றி முன்னரே கூறப்பட்டுவிட்டது. ஒரு நாளில் ஏறக்குறைய 20 முறை சிறுநீர் கழிக்கும் தேவை ஏற்படுகிறது. சிறுநீரை டெஸ்ட் செய்ததில் சுகர் இருக்கிறது. ஒரு நாள் எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. டாக்டரின் அனுபவப்படி டயாபிட்டிஸின் பக்க விளைவாக நீர்வடிதலும் ஏற்படும், கண் நோய் உருவாகும், அல்லது கார்பங்கல் என்ற நோய் வந்துவிடுகிறது. அது அழிவுக்குரியதாகும். அதே வேளையில் எனக்கு நீர்வடிதல், கண்ணில் நீர்வடிதல் குறித்து இல்ஹாம் வந்தது. அதாவது கண் நோய் பற்றி இல்ஹாம் வந்தது. நஸலத்தில் ரஹமத்து அலா சலாசத்தின் ஐனி வ அலல் உஹ்ரயைன். அதாவது மூன்று உறுப்புகளின் மீது ரஹமத் இறக்கப்பட்டுள்ளது. கண் மற்றும் மேலும் இரண்டு உறுப்புகள். பிறகு கார்பங்கில் பற்றி என் உள்ளத்தில் எண்ணம் வந்ததும் இல்ஹாம் வந்தது, அஸ்ஸலாமு அலைக்கும். ஆகவே நீண்ட வாழ்நாள் கழிந்துவிட்டது. நான் அந்த சோதனைகளில் இருந்து பாதுகாக்கப்பட்டுள்ளேன். இங்கு டயாபிட்டிஸ் அதாவது சர்க்கரை நோய் பற்றி குறிப்பிட்டேன். கடந்த சில நாட்களுக்கு முன் ஒரு அரபு அஹ்மதி கடிதம் எழுதி கேட்டார். ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாமுக்கு சுகர் இருந்தது. பிறகு நோன்பு ஏன் அதிகமாக வைத்தார்கள் என்று ஹசரத் மசீமோத் அலி இஸ்லாம் கூறுகிறார்கள். தன்னுடைய நோய் பற்றி 1907 கூறுகிறார்கள். அவர்கள் நோன்பு வைத்தது அவர்களது வாதத்திற்கு மிகவும் முன் நாட்களில் நடந்தது. இளமையில்தான் நோன்பு வைத்தது பற்றி குறிப்பு வருகிறது. அன்னார் கூறுகிறார்கள், தொடர்ந்து தாம் நோன்பு வைத்தார்கள் என்றால் அது இளமை காலத்தில் வைத்தார்கள். 40 வயதுக்கு பிறகு மனிதன் பலகீனமாகி விடுகிறான். அதுபோன்று வைக்க முடியாது. அதுவே எனது நிலையுமாகும். அப்போது என்னிடம் எவ்வளவு ஆற்றல் இருந்தது என்றால் நான் விரும்பினால் 4 வருடங்கள் வரை கூட நோன்பு வைத்திருக்க முடியும். ஆகவே சுகர் பிறகு உருவானது. இளமையில் அன்னார் நோன்பு வைத்தார்கள். அன்னார் தொடர்ந்து 6 மாதம் வரை நோன்பு வைத்தார்கள். மௌலவி அப்துல் கரீம் சாஹிபுடைய நோய் பற்றி கூறுகிறார்கள். இது பற்றி கடந்த ஹொத்பாயிலும் ஹதரத் முஸ்லீம் மவூதுடன் தொடர்புபடுத்தி கூறியிருந்தேன். அன்னாரது மரணம் ஏற்பட்ட போது முஸ்லீம் மவூத் ரஸூலுல்லாஹி அன்ஹு அவர்களுக்கு கடும் அதிர்ச்சி ஏற்பட்டது. அவர்களுக்கு பெரும் அந்தஸ்து உண்டு. ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாம் அவர்கள் நோயுற்ற வேளையில் துவாவும் செய்து வந்தார்கள் அப்துல் கரீம் சாஹிப்புக்காக. அது பற்றி ஒரு இல்ஹாமை குறிப்பிட்டு அன்னார் விளக்குகிறார்கள். 11 அக்டோபர் 1905 அன்று நமது தூய நண்பர் ஹதரத் அப்துல் கரீம் சாஹிப் மர்ஹூம் அவர்கள் இதே கார்பங்கள் என்ற நோயினால் வஃபாத்தானார்கள். அவர்களுக்காகவும் நான் மிகவும் துவா செய்தேன். ஆனால் அன்னாரை பற்றி ஒரு இல்லாம் கூட மன நிறைவு பெறும் வகையில் வரவில்லை. மாறாக மீண்டும் மீண்டும் கஃபனால் சுருட்டப்பட்டார் போன்ற இல்லாம்கள் வந்தன. 47 வயது இன்னால் இல்லாயு இன்னா இலே ராஜுவூன் இன்னல் மனாயா லா ததிஷு சிஹாமுஹா, அதாவது மரணத்தின் அம்பு குறித வருவதில்லை. இவ்வாறு கூறப்பட்ட பின்பும் துவா செய்யப்பட்ட போது இல்ஹாம் வந்தது, யாயுஹன்னா ஸ்வபுது ரப்புக்கும் இல்லதி ஹலக்கக்கும் தோசிரூனல் ஹயாத் துன்யா, மக்களே உங்களை படைத்த இறைவனை வணங்குங்கள், அதாவது அவனையே உங்கள் பணிகளை நடத்துபவனாக கருதுங்கள், அவன் மீது தவக்குள் வையுங்கள். நீங்கள் உலக வாழ்க்கையை மேற்கொள்கிறீர்களா? இதில் சுட்டிக்காட்டப்பட்டதாவது அவரது மரணத்தால் மிக பெரும் இழப்பு ஏற்பட்டுவிடும் என்ற அளவுக்கு எவரது இருப்பையாவது மிகவும் அவசியமானதாக கருதுவதும் ஒரு ஷிர்க்கு இணை வைத்தலாகும். ஒருவரது வாழ்விற்காக பெரும் அழுத்தம் கொடுப்பது ஒரு வகை வணக்கமாகும். அதற்கு பிறகு நான் அமைதியாகிவிட்டேன், அவரது மரணம் உறுதியானது என்று புரிந்து கொண்டேன். பிறகு 11 அக்டோபர் 1905 அன்று புதன்கிழமை அசர் வேளையில் இந்த அழியும் உலகிலிருந்து அப்துல் கரீம் சாப் விடைபெற்று சென்று விட்டார்கள். அவருக்காக துவா செய்யுமாறு ஒரு வேதனை என் உள்ளத்தில் வெளிப்பட்டது. இறைவன் அதனை அலட்சியப்படுத்தவில்லை, அந்த இழப்பை இன்னொரு வெற்றியால் ஈடு செய்ய விரும்பினான். எனவே அந்த அடையாளத்திற்காக சேட் அப்துல் ரஹ்மானை தேர்ந்தெடுத்தான். இறைவன் அப்துல் கரீமை நம்மிடமிருந்து எடுத்துக்கொண்டாலும் அப்துல் ரஹ்மானை நமக்கு மீண்டும் தந்தான். அதே நோய் அவரை ஆட்கொண்டது, அவருக்கு இதே அடியாரின் துவா மூலம் நிவாரணம் வழங்கிவிட்டான். எனக்கு நூற்றுக்கணக்கான முறை இந்த அனுபவம் உண்டு. இறைவன் அத்தகைய கரீமும் ரஹீமும் ஆவான். அவன் தனது ஞானத்தால் ஒரு துவாவை ஒப்புக்கொள்ளாவிட்டால் அதற்கு பதில் இன்னொரு துவாவை ஒப்புக்கொண்டு விடுகிறான். இங்கு துவாவின் தத்துவமும் தெரிந்துவிட்டது. சிலர் எமது துவாக்கள் கபூலாகவில்லை என்கின்றார்கள். நபிமார்கள் துவா கூட சில வேளை இறை நியதியில் கபூலாவதில்லை, ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை. அதற்கு எதிரில் வேறு துவா ஒப்புக்கொள்ளப்படுகிறது. கூறுகிறார்கள், ஒரு துவாவை அவன் ஏற்காத போது வேறு ஒரு துவாவை ஒப்புக்கொள்கின்றான். அவனிடம் ஒரு உதாரணம் உண்டு. மா நன்சக் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா நாதி பிஹைரி மின்ஹா அவ் மிஸ்லிஹா அலம் தாலமன் அல்லாஹ் அலா குல்லி ஷைன் கதீர். அதாவது நான் ஏதேனும் ஒரு அடையாளத்தை மாற்றிவிட்டாலோ அல்லது மறக்கடிக்க செய்தாலோ அதனை விட சிறந்ததை அல்லது அதற்கு ஒப்பானதை கொண்டு வருவோம். அல்லா தலா அவன் விரும்புகிற எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உடையவன் என்று தெரியாதா? அவன் முழுமையான ஆற்றல் உள்ளவன். திருக்குறானின் சில வசனங்கள் மாற்றப்பட்டுவிட்டன என்று காட்டுவதற்காக அகமதி அல்லாதவர்கள் இந்த வசனத்தை பயன்படுத்துகின்றனர். ஆனால் இதற்கு பல பரந்த போல்கள் உள்ளன, பல்வேறு போல்கள் உள்ளன. இங்கு ஹதரத் மசீஹ் மவ்ஊத் இஸ்லாம் இந்த பொருளை தருகிறார்கள். பொருள் என்னவென்றால், அவன் ஒரு அடையாளத்தை மறக்கடிக்க செய்தால் இன்னொரு அடையாளத்தை கொண்டு வருகிறான். ஓர் அடையாளம் முடிந்தால் இன்னொரு அடையாளத்தை கொண்டு வருகிறான். பிறகு இதுவும் ஓர் விரிவுரையாகும். பழைய ஷரியத்துகளை மாற்றிவிட்டு அதற்கு பதிலாக நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஷரியத்தாகிய திருக்குர்ஆனை கொண்டு வந்தான். பிறகு தனது உண்மைக்கு ஆதாரமாக உள்ள முன்னறிவிப்புகளுள் திருக்குர்ஆனில் ஒரு முன்னறிவிப்பு வாகனங்கள் பற்றியதாகும். அது குறித்து அன்னார் கூறுகிறார்கள், ஒரு புதிய வாகனம் வெளிப்படும். ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்திற்கு ஒரு பிரத்யேக அடையாளமாகும். அது குறித்து திருக்குர்ஆனில் எழுதப்பட்டுள்ளது, வைதல் ஷாரு உத்திலத், அதாவது கடைசி காலத்தில் ஒட்டகங்கள் கைவிடப்படும். அதுபோன்று முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் உள்ளது, உலா யுத்ரக்கன்னல் கிலாசு உலா யுஸ்வா அலைஹா. அதாவது அக்காலத்தில் ஒட்டகங்கள் கைவிடப்படும், அதன் மீது ஏறி ஒருவரும் பயணம் செய்ய மாட்டார்கள். ஹஜ்ஜின் காலத்தில் மக்கா முக்கரமாவிலிருந்து மதினா முனவரா வரை ஒட்டகங்கள் மீதுதான் பயணம் செய்யப்படுகிறது. இந்த பயணத்துக்கு ரயில்கள் தயார் செய்யப்படும் காலம் நெருங்கியுள்ளது. லயத்ரக்கண்ணல் கிலாசுலாய் சுவாலேஹா என்ற ஹதீஸ் உண்மையாகிவிடும். இப்போது வரை மக்கள் கூறுகிறார்கள், இமாரத்தில் ரயில் கிடையாது, ஆனால் அங்கு ஒரு ப்ராஜெக்ட் உள்ளது, 2015க்குள் அது முழுமையடையும். மக்கா மதீனாவுக்கு இடையில் ரயில்வே லைன் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இது பெரும் அதிவேக ரயிலாக இருக்கும். சில வேளை நபிமார்களின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை அல்லாஹ் முழுமையாக்கி விடுவான். சில சிறு காலத்திற்கு பிறகு முழுமையடையும். எவ்வாறு இருப்பினும் அங்கு ஒட்டகம் செயலிழந்து விட்டது. அதனிடத்தில் பஸ்ஸும் காரும் பயன்படுத்த தொடங்கிவிட்டது. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் கூறுவது போன்று ரயில்வே லைனும் போடப்பட்டு விட்டது, பணி நடைபெறுகிறது, விரைவில் ஆரம்பமாக உள்ளது. பிறகு இஸ்லாத்தில் ஓர் எதிரி ஒருவருடைய தீய வார்த்தையின் காரணத்தால் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் துவா செய்திருந்தார்கள், இறைவா நீ அவனை பிடிப்பாயாக. இந்த துவாவுக்கு பிறகு அல்லாஹ்விடமிருந்து செய்தி பெற்று அவனது முடிவு குறித்து அறிவித்தார்கள். இதுபற்றி அன்னார் கூறுகின்றார்கள், டெப்டி அப்துல்லா ஆத்தம் பற்றி முன்னறிவிப்பு உள்ளது, அது மிகவும் தெளிவாக நிறைவேறிவிட்டது. உண்மையில் அதில் இரு முன்னறிவிப்புகள் இருந்தன. ஒன்று, அவர் 15 மாதங்களுக்குள் மறிப்பார். இரண்டாவது, அவர் தனது வார்த்தையிலிருந்து திரும்பினால் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தஜ்ஜால் என்று அவர் வெளியிட்டதிலிருந்து திரும்பினால் 15 மாதங்களுக்குள் மறிக்க மாட்டார். நான் ஏற்கனவே எழுதிவிட்டேன், ஆத்தமின் முன்னறிவிப்பின் அடிப்படை அந்துரானாய பைபிள் என்ற பெயரில் ஒரு நூலில் நமது நபியை தஜ்ஜால் என்று கூறினார். நவூசுபில்லா, ஆத்தமுடைய முன்னறிவிப்பில் 15 மாத கால தவணை இருந்தது உண்மைதான். அத்துடன் ஒரு நிபந்தனையும் இருந்தது. அந்த வார்த்தையாவது அவர் உண்மையின் பக்கம் திரும்பாவிட்டால். ஆத்தமோ அந்த சபையிலேயே திரும்பினார். மிகவும் பணிவுடன் நாக்கை நீட்டி இரு கையையும் காதுகளில் வைத்து தஜ்ஜால் என்று கூறியதற்கு வெட்கத்தை வெளிப்படுத்தினார். இதற்கு சாட்சியாக இருந்தவர் ஒருவர் அல்லது இருவர் அல்ல, 60-70 பேர் அதற்கு சாட்சியாக இருந்தனர். அதில் பாதி பேர் கிறிஸ்தவர்கள், பாதி முஸ்லிம்கள். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 50 பேர் இப்போதும் உயிருடன் இருப்பார்கள். அவர்களின் முன்னிலையில் ஆத்தம் தஜ்ஜால் என்று கூறுவதில் இருந்து திரும்பினான். பிறகு மரணிக்கும் வரை அத்தகைய சொல்லை அவன் நாவால் கூறவில்லை. இப்போது சிந்திக்க வேண்டும், இந்த பகிரங்கமான திரும்புதலுக்கு பிறகும் ஆத்தம் 60-70 மனிதர்களுக்கு முன் செய்திருந்தும் அவன் திரும்பவில்லை என்று கூறுவது எத்தகைய தீய ஈமானற்ற செயல்! அவன் தஜ்ஜால் என்று கூறியதே அதற்கு காரணம். இறை கோபம் அதன் மூலமே அவன் மீது இறங்க விருந்தது. அந்த அடிப்படையில் முன்னறிவிப்பும் செய்யப்பட்டது. அந்த சொல்லில் இருந்து அவன் திரும்ப வேண்டும் என்பதே நிபந்தனையாக இருந்தது. அவன் முஸ்லீமாக வேண்டும் என்று முன்னறிவிப்பில் எங்கும் கூறப்படவில்லை. அவன் முஸ்லீம் ஆகிவிடுவான் என்று எங்கும் முன்னறிவிப்பில் எழுதவில்லை. நோக்கம் அந்த வார்த்தையை அவர் மறுத்து தௌபா செய்ய வேண்டும் என்பதாகும். கூறுகிறார்கள், அவர் முஸ்லீமாக வேண்டும் என்று குறிப்பு முன்னறிவிப்பில் இல்லை. மிகவும் உருக்கத்துடன் பாவ மன்னிப்பு செய்தார். இறைவனும் அவர் பக்கம் கருணையுடன் திரும்பினான். இறைவனின் இல்ஹாம்களின் நோக்கம் ஆத்தம் முஸ்லீமாகாதவரை அழிவிலிருந்து தப்பக்கூடாது என்பதன்று. ஏனெனில் இஸ்லாத்தை மறுப்பதில் எல்லா கிறிஸ்தவர்களும் சபம்தான். காரணம், இஸ்லாம் எவரையும் கட்டாயப்படுத்தவில்லை. அத்தகைய முன்னறிவிப்பு முற்றிலும் அறிவற்றதாகும். இன்ன மனிதர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்றால் இன்ன காலத்திற்குள் மறித்து விடுவார் என்பதன்று. ஏனெனில் இதனால் இஸ்லாத்தில் பலவந்தம் இல்லை என்னும் போது இத்தகைய முன்னறிவிப்பு எதற்கு செய்ய வேண்டும்? பெரும்பாலான உலகின் பக்கத்தில் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அதன் பொருள் அவர்கள் இறந்து விடுவார்கள் என்பதன்று. அத்தகைய எந்த பலவந்தமும் இஸ்லாத்தில் இல்லை. இந்த முன்னறிவிப்பின் நோக்கமும் அதுவல்ல. கூறுகிறார்கள், இஸ்லாத்தை மறுப்பவர்களால் உலகம் நிறைந்துள்ளது. நான் மீண்டும் மீண்டும் எழுதிவிட்டேன், இஸ்லாத்தை மறுப்பதனால் மட்டுமே உலகில் எவர் மீதும் தண்டனை வர முடியாது. மாறாக இந்த பாவத்தை பற்றிய விசாரணை மறுமையில் மட்டுமே இருக்கும். பிறகு ஆத்மாவுக்கு இதில் என்ன சிறப்பு இருக்கிறது? அவன் இஸ்லாத்தை மறுப்பதனால் அவனுக்கு மரணம் கிடைக்கும் என்று முன்னறிவிப்பதற்கு மற்றவருக்கு அது முன்னறிவிக்கப்படவில்லை. மாறாக முன்னறிவிப்பின் நோக்கம் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரிசுத்த மகிமை குறித்து அவன் தஜ்ஜால் என்று கூறியிருந்தான். அக்கூற்றிலிருந்து 60-70 பேர் கொண்ட சபையில் அதனை மறுத்தும் விட்டான். கண்ணியத்திற்குரிய மக்களும் அந்த சபையில் இருந்தனர். அந்த சபையிலிருந்து இவன் பாவத்திலிருந்து மீட்சி பெற்ற போது, இன்னும் சொல்வதாயின் அதற்கு பிறகு அழுது கொண்டும் இருந்ததனால் இறை சன்னிதானத்தில் கருணைக்குரியவனாகிவிட்டான். அந்த வகையில் அவனது மரணம் சில மாதங்கள் பிற்படுத்தப்பட்டது. எனது வாழ்நாளிலேயே மரணித்து விட்டான். இந்த சர்ச்சை ஒரு முபாஹலாவின் சாயலை பெற்றிருந்தது. அதன் மூலம் தனது மரணத்தால் பொய்யன் என்று நிரூபிக்கப்பட்டான். அந்த முன்னறிவிப்பு இதுவரை நிறைவேறவில்லையா? நிறைவேறிவிட்டது, மிகவும் முழுமையாக நிறைவேறிவிட்டது. அத்தகைய உள்ளங்களின் மீது இறை சாபம்தான் உள்ளது. இத்தகைய தெளிவான அடையாளங்களை மறுப்பதில் இருந்து அவர்கள் விலகியிருப்பதில்லை. இவை அனைத்தும் நிறைவேறிய பிறகு அவர்கள் திரும்புவதில்லை. அவர்கள் விரும்பினால் ஆதமுடைய முன்னறிவிப்பில் ஆதம் பாவத்திலிருந்து திரும்பியதை கண்டதற்கு 40 சாட்சியங்களை நம்மால் எடுத்து வைக்க முடியும். இதன் காரணத்தினாலேயே அவன் சத்தியம் செய்யவில்லை. ஆனால் எல்லா கிறிஸ்தவர்களும் சத்தியம் செய்து வந்தனர். ஹஜ்ரத் மசீஹும் சத்தியம் செய்தார். நாம் இந்த வாதத்தை நீட்ட தேவையில்லை. ஆத்தமே இப்போது உயிருடன் இல்லை. அவர் மரணித்து 11 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. அதனை அன்னார் ஹக்கீகத்துல் வஹி என்ற தனது நூலில் குறிப்பிடுகிறார்கள். பிறகு ஹஜ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹி இஸ்லாம் திருக்குர்ஆனின் பரக்கத்துகள் மனித ஆற்றலை விட மிகவும் சிறந்தவை. ஏற்றுக்கொண்டவருக்கு அடையாளங்களை காட்டி உறுதியான இறை ஞானத்தை திருக்குர்ஆன் வழங்கிவிடுகிறது. பிறகு அதன் பரக்கத்தால் அற்புதங்கள் மக்களுக்கு வெளிப்படுகின்றன, பெரும்பெரும் அடையாளங்கள் வெளிப்படுகின்றன என்று கூறுகின்றார்கள். அன்னார் மேலும் கூறுகிறார்கள், நான் திருக்குர்ஆனின் கருத்துக்களை கதைகளாக எடுத்து வைப்பதில்லை. திருக்குர்ஆனில் பரக்கத்துகள் எனப்படுபவை வெறும் கதைகள் அல்ல, மாறாக எனக்கு சுயமே காட்டப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்களை நான் எடுத்து வைக்கிறேன். இந்த எல்லா அற்புதங்களும் சேர்ந்து 100,000 அளவில் இருக்கும். அநேகமாக 100,000 விட அதிகமாகவே இருக்கும். இறைவன் திருக்குர்ஆனில் கூறுகிறான், எவர் எனது இந்த கூற்றை பின்பற்றுவாரோ அவர் இந்த நூலின் அற்புதங்களின் மீது ஈமான் கொள்வது மட்டுமன்றி அவருக்கே அற்புதங்கள் தரப்படும். எனவே நான் இறை வார்த்தைகளுக்கு ஆதரவாக அடையாளங்களை பெற்றேன். அவை மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்டவையும் இறை செயலும் ஆகும். புவி அதிர்ச்சி பூமியில் வந்தது. பிளேக் நோய் ஒருபுறம் தின்று கொண்டிருக்கிறது, கடும் பிளேக் நோய். இவை அனைத்தும் அற்புதங்களாகும், எனக்காக காட்டப்பட்டவை. நான் இந்த ஆபத்துகளின் பெயரும் அடையாளமும் இல்லாத நிலையில் 25 வருடங்களுக்கு முந்தைய நூலில் பராஹின் அஹமதியாவில் இந்த ஆபத்து பற்றிய செய்தியை முன்னறிவிப்பாக வெளியிட்டேன். இன்னென்ன ஆபத்துகள் வரவிருக்கின்றனவென்று. அந்த ஆபத்துகள் வந்துவிட்டன, அதோடு முடியாது. வரக்கூடிய ஆபத்து இவற்றை விட மிகவும் அதிகம். நிறைய ஆபத்துகள் வர உள்ளன. அவற்றுள் சில முன்னால் உலகில் வெளிப்படாதவை. அவை அச்சுறுத்துபவை, கொடூரமானவை, கடுமையானவை. கடுமையான பயங்கரமான பிளேக் நோயும் வர உள்ளது. இந்த நாட்டிலும் வெளிநாடுகளிலும் கூட வெளிப்படும். ஆக இது மிகவும் பயப்பட வேண்டிய இடமாகும். இந்த அடையாளங்கள் நிற்கவில்லை, மிகவும் சங்கடப்படுத்திவிடும். கூறுகிறார்கள், கடுமையான பிளேக் நோய் வேறு வரவிருக்கிறது. அது பிற நாட்டிலும் வெளிப்படும், மிகவும் தொல்லை தரும். இவ்வருடம் அல்லது அடுத்த வருடம் பூகம்பம் வர உள்ளது. அது திடீரென்று வரும், கடுமையாக வரும். உலகம் இறைவனை விட்டு விலகி போகிறது மட்டுமின்றி அநீதியும் விளைக்கின்றது. அவை அந்த ஆபத்துகளை அழைப்பதற்கு அவர்களது செயல்களே அதை விரைவுபடுத்துகின்றன. அல்லாஹ் தஆலா கருணை காட்டுவானாக. அகமதிகளுக்கு துவா செய்வதற்கு வாய்ப்பு தருவானாக. நாம் நமது அமல்களை சரியாக்கி வைப்பதற்கு வாய்ப்பு தருவானாக. அன்னார் கூறுகிறார்கள், அது நாட்டின் எப்பகுதியில் வரும் அல்லது பொதுவாக எல்லோருக்கும் வருமா தெரியாது. உலக மக்கள் இறைவனுக்கு பயந்தால் இந்த ஆபத்து அகற்றப்படவும் செய்யலாம். ஏனெனில் இறைவன் வானம் பூமியின் அரசனாவான். அவன் தனது கட்டளையை தொடரச் செய்யவும் முடியும், அகற்றவும் முடியும். ஆனால் மக்கள் இறைவனுக்கு பயப்படுவார்கள் என்று எந்த நம்பிக்கையும் இல்லை. ஏனெனில் உள்ளம் அளவுக்கு அதிகமாக கடினமாகிவிட்டது. முன்னதாகவே இவற்றை எடுத்துக் கூறுவதன் காரணம் மக்கள் அச்சத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதையாகும். எள்ளி நகையாடப்படுவேன் அல்லது வசை மாறி பொழியப்படும் என்பதை தவிர எனக்கு வேறு எதிர்பார்ப்பு இல்லை. இவர் மக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்துகிறார் என்று பழி சுமத்தப்படும். முஸ்லீம் நாடுகள் சிலவற்றின் நிலையும் இதுவே. அந்நியர்கள் தான் செய்வார்கள் என்பதல்ல, முஸ்லீம்களின் நிலையை இதுதான். அவர்களே இறைவனை விட்டு விலகி போகிறார்கள். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், நேர்வழியில் செல்லுங்கள் என்றால் எள்ளி நகையாடுவார்கள். இவர்கள் குழப்பத்தை பரப்ப முயல்கிறார் என்று கூறப்படும். மாறாக கடந்த நாட்களில் ஒரு செய்தி கிடைத்தது. பாகிஸ்தானில் ஒரு பெரிய மௌலவி, பெயர் நினைவில் இல்லை, நாம் இமாம் மஹதி வருவார்கள் என்று கூறுவதை வைத்து அவர் கூறுகிறார், எவரும் வரமாட்டார், பிறக்கவும் இல்லை, இனி எவரும் வரப்போவதும் இல்லை. பிறகு ஏளனத்துடன் கூறுகிறார், அப்படியே ஒருவர் பிறந்தாலும் இறைவன் அவரை சீக்கிர முடிவுக்கு கொண்டு வரட்டும், ஏனெனில் நாம் அதிகமாக குழப்பத்தை சகிக்க இயலாது. இதுதான் இப்போது இவர்களுடைய சிந்தனை. பிறகு முஸ்லீம்களை அறியாமையிலிருந்து பாதுகாக்க, இறைவனின் குரலுக்கு செவி கொடுக்க, தமது நிலையை இறை விருப்பத்திற்கு ஏற்ப அமைத்தல் சம்பந்தமாக ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், இப்போது இஸ்லாம் என்றால் அது எதன் பெயரோ அதற்கும் பங்கம் ஏற்பட்டுவிட்டது. எல்லா தீய ஒழுக்கங்களும் நிறைந்து விட்டன. மாசற்ற தூய்மை வானத்திற்கு சென்று விட்டது. எந்த ஹலாசும் தூய்மையும் இல்லை. இறைவனுடன் உண்மை, பற்று, விசுவாசம், மாசற்ற தூய்மை, அன்பு, தவக்குல் ஆகியவை இல்லாததை போன்றாகிவிட்டது. இப்போது இறைவன் மீண்டும் இந்த ஆற்றல்களுக்கு உயிர் கொடுக்க விரும்பினான். அந்த இறைவன் இப்போது மோத்திஹா செய்து வருபவன், அதாவது பூமி இறந்த பிறகு அதனை உயிர்ப்பிக்க கூடியவன். அவன் விரும்பினான். அதற்காக பல வழிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஒருபுறம் தன்னால் நியமிக்கப்பட்டவரை அனுப்பினான், மென்மையான வார்த்தையுடன் அழைப்பதற்காக, மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக. அதாவது தனது வருகையை பற்றி கூறுகிறார்கள். இரண்டாவது, அறிவு முன்னேற்றம் ஏற்படுகிறது. கூறுகிறார்கள், சான்றுகளை பூர்த்தியாக்குவதற்காக வானம் சான்றுகளை வெளிப்படுத்துகிறது. அவர்களின் காலத்தில் பெரும் அடையாளங்கள் வெளிப்பட்டன. புயல்கள், சந்திர சூரிய கிரகணம், புவி அதிர்ச்சிகள் வந்தன. பிறகு கூறினார்கள், ஆழமான அடையாளங்களும் வைக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் பிளாக் நோய் ஒன்று, அது கடுமையாக பரவுகிறது. அதனை கடந்த தந்திதிகளில் பார்த்திருக்க முடியாது. பெரும்பாலான மக்கள் அடையாளங்களில் இருந்து பயனடைகின்றனர். மக்கள் கடிதம் மூலமாகவோ நேரிலோ வந்தோ பையத் செய்யாத ஒரு நாளும் இல்லை.
குதா தாலா இன் லோகோ கோ நிகால் லேகா ஔர் உன்கோ சமஜ் தேகா ஔர் குஷ் தா உன்கோ நிஷானா பன் ஜாயேங்கே இஸி தரஹ பர் துனியா கா அன்ஜாம் ஹோகா ஔர் உஸ் மாமே ஹுஜ்ஜத் ஹோகா. பஸ்,
உலகில் பாபம், கட்டுப்படாமை, பெருமை, சுதந்திரம், சுயநலம் அதிகமாகிவிட்டாலும் நமது இயக்கத்துக்கு வருபவர்கள் அவர்களில் இருந்தே வருகின்றார்கள். அதிலிருந்து தெரிய வருவதாவது, நற்பெயர் கொண்டவர்களும் அதில்தான் கலந்துள்ளனர். எல்லோரும் வழி பிறழ்ந்தவர்கள் அன்று. பிறகு இறைவன் அவர்களை வெளியேற்றுகிறான். அவர்கள் விளங்குவார்கள், பிளேக் நோயின் அடையாளங்களை புரிவார்கள். அவர்கள் சான்று பூர்த்தியாக்குபவர்களாகவும் இருப்பார்கள். கூறுகிறார்கள், படித்தவர்கள், நல்லியல்பு கொண்டவர்கள், தமது கல்வியின் காரணத்தால், மூளை திறந்ததன் காரணத்தால் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாதத்தை புரிகின்றார்கள். பிறகு உண்மையை ஏற்கின்றார்கள். ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு வட்டத்திலும் அத்தகைய மக்கள் உள்ளனர். அவர்கள் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இருந்தனர். இப்போது அல்லாஹின் அருளால் லட்சக்கணக்கில் இருக்கின்றார்கள், ஜமாத்தில் சேர்கின்றார்கள். பிறகு ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், நினைவில் கொள்ளுங்கள், என் கையிலிருந்து வெளிப்படுகிற இந்த முன்னறிவிப்புகளின் முன்மாதிரியை கூடவோ குறைவாகவோ ஒருபோதும் உங்களால் எடுத்து வைக்க முடியாது. தேடி தேடி நீங்கள் மறித்தாலும் முடியாது. இப்போது அல்லாஹ்வின் ஒரு செயல் சாட்சியமும் ஓர் அடையாளமாகிவிட்டது. நாளுக்கு நாள் அதிகமாகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கிறோம், ஒரு புதிய முஸ்லீம் வந்து ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் மிகவும் துணிச்சலாக அடையாளம் கேட்டார். நீங்கள் நியமிக்கப்பட்டதற்கு என்ன அடையாளம் கூறுங்கள் என்றார். அன்னார் கூறினார்கள், ஒவ்வொரு நியமிக்கப்பட்டவரின் உள்ளத்திலும் அல்லாஹ்வால் என்ன போடப்படுகிறதோ அதனை எதிர்க்க முடியாது, ஏனெனில் அது அல்லாஹ்வின் புறமிருந்து தரப்படுகிறது, அதுவே உண்மை. அல்லாஹ் ஒருவரை உலகில் நியமித்து அனுப்பும் போது அவருக்கு ஆதாரமாக அசாதாரண அடையாளங்களையும் அனுப்புகிறான். இந்த வகையில் இப்போதும் எனக்கு ஆதரவாக பல அடையாளங்களை வெளிப்படுத்தியுள்ளான். அதனை லட்சக்கணக்கானோர் பார்த்துள்ளனர். அவர்கள் அதற்கு சாட்சி. நாம் நமது இறைவன் மீது முழுமையான உறுதி வைத்துள்ளோம். அந்த அடையாளங்களை சார்ந்து நிற்குமாறு விடவில்லை. வருங்காலத்திற்காக அந்த தொடரை நிறுத்திவிடவும் இல்லை. அவ்வப்போது அவன் விரும்பும் போது அடையாளத்தை வெளிப்படுத்துகின்றான். உண்மையை தேடுபவருக்கு அந்த அடையாளம் குறைவானதல்ல. ஆனால் இருந்தும் உள்ளம் சாட்சி கூறவில்லை என்றால், நீங்கள் உண்மையான உள்ளத்துடன் இது உண்மை என்றால் ஏற்க வேண்டும் என்று விரும்பினால் கூறுங்கள், நாம் துவா செய்ய முடியும் உமக்காக. அப்போது இறைவன் ஏதாவது செயலை வெளிப்படுத்துவான். ஆனால் அவ்வாறில்லாமல் இறைவனின் முந்த அடையாளங்களை கண்ணியப்படுத்தாமல் அவை போதுமானதில்லை என்று கருதினால் கவனம் செலுத்துவதற்கு ஆர்வம் இழாது. அடையாளம் வெளிப்படுவதற்கு ஆர்வம் அவசியமாகும். கவனம் செலுத்துவதற்காக எழுச்சி உள்ளத்தில் போடப்படுவது அவசியமாகும். ஆனால் அவர் அந்த அடையாளங்களை கண்ணியப்படுத்தாமல் அதனை புரிய விரும்பவில்லை என்றால் பிறகு உங்களுக்கு அடையாளமும் இறங்காது, அல்லது உமக்காக அடையாளம் கிடைக்க துவாவும் செய்யப்படாது. பிறகு இறுதி நிலை தீயதாகவே அமையும். கூறினார்கள், போதுமானதில்லை என்று கருதினால் கவனம் ஏற்படுவதற்கு ஆர்வமே இழாது. அடையாளம் வெளிப்படுவதற்கு கவனம் அவசியமாகும். இறை அடையாளங்களை வரவேற்க ஆர்வம் இழ வேண்டும். உண்மையான தூய்மையான தேடுபவராக இருக்கும் பொழுது அடையாளம் வெளிப்படுகிறது. தேடுதலில் உண்மை இருக்குமெனில், ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பாரெனில் அடையாளம் வெளிப்படும். இறை அடையாளம் வெளிப்படுவது வெறும் சோதித்து பார்ப்பதற்காக அல்ல. கூறுகிறார்கள், ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும், அறிவுடையவர்களுக்கு அடையாளம் தரப்படுகிறது. அறிவின் எந்த பங்கும் இல்லாதவருக்கு அடையாளம் வழங்கப்படுவதில்லை. அத்தகைய மக்கள் இறை அடையாளத்திலிருந்து எந்த பயனும் பெற முடியாது. நேர்வழி இறை அருளின் மீது நிலை நிற்கிறது. இறைவனது வாய்ப்பு சேரவில்லை என்றால், அவன் அருள் செய்யாவிட்டால் ஆயிரம் ஆயிரம் அடையாளத்தை பார்த்தாலும் அது எந்த பயனும் தராது, எதுவும் செய்ய முடியாது. பழைய அடையாளங்களில் இருந்து ஒரு மனிதன் என்ன பயனடைந்தான், வருங்காலத்திற்காக நாம் என்ன எதிர்பார்ப்பு கொள்ள முடியும் என்று தெரியாமல் புதிய அடையாளத்தை கேட்க முடியாது. கூறினார்கள், அடையாளத்தை வெளிப்படுத்துவது நம் கையில் இல்லை. அடையாளங்கள் மந்திரவாதிகளின் வித்தைகள் போன்றதல்ல, அது இறைவனது அருளாகும். அவன் விருப்பத்தின் மீது நிலைநாட்டப்பட்டுள்ளது. அவன் விரும்பும் போது அடையாளத்தை காட்டுகிறான். யாருக்கு விரும்புகிறாரோ அவருக்கு பயனடைய செய்கின்றான். இப்போது அடையாளம் வெளிப்படுவது பற்றி கேட்கப்படுகிறது. இப்போது இறைவன் என் உள்ளத்தில் போட்டதாவது. இந்த கேள்வி அபுஜஹல் போன்றவர்கள் கேட்டது போன்றதாகும். அவர்கள் எல்லாம் அடையாளங்களை கேட்டு என்ன பயனடைந்தார்கள்? ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையினால் அடையாளம் வெளிப்படவில்லை என்று எவராவது கூற முடியுமா? அத்தகைய கொள்கை கொண்டவர் காஃபிர் ஆவார். அவர்களின் கையில் இருந்து அளவில்லாத அடையாளங்கள் வெளிப்பட்டன. ஆனால் அபுஜஹல் போன்றோர் அதிலிருந்து சிறிதும் பயனடையவில்லை. அதுபோன்று இங்கு வெளிப்படும் அடையாளங்கள் உண்மையை தேடுவோருக்கு எல்லா வகையிலும் போதுமானவை. ஆனால் பயனடைய விரும்பாத போது அதனை மறுக்கப்பட்டவற்றுள் போட விரும்பினால் வருங்காலத்தில் அவர் மீது என்ன எதிர்பார்க்க முடியும்? முதலில் வெளிப்பட்ட அடையாளங்களை பாருங்கள், அதற்குள் மேற்கொண்டு அடையாளம் கேட்கிறீர்கள். அத்தகையவர் இறை அடையாளங்களை அவமதிக்கிறார், இறைவனை எள்ளி நகையாடுகிறார். அன்னார் பல இடங்களில் கூறுகிறார்கள், மக்கள் காதியானுக்கு வருகின்றார்கள், பிற மார்க்க மக்களும் வருகின்றார்கள், இவர்களின் வருகையும் ஒரு அடையாளமாகும். பிறகு எண்ணற்ற அடையாளங்கள் பூமியிலும் வானத்தில் வெளிப்பட்டு விட்டன. அது குறித்து அன்னார் கூறுகிறார்கள், இக்காலத்தில் ஜமாத்து தூது செய்தியை கேட்க உலகில் ஒரு ஆர்வம் உருவாகியுள்ளது என்றால் அதுவும் அடையாளங்களுள் ஒரு அடையாளமாகும். மீடியாக்களிடம் கவனம் நம் மீது திரும்பியுள்ளது. ஏதாவது சாக்கில், ஏதாவது காரணத்தினால் அவர்கள் நம் பக்கம் திரும்புகிறார்கள், அதுவும் அடையாளமே. அடையாளங்கள் அறிவுள்ளவருக்கு ஒவ்வொரு நாளும் வெளிப்படுகின்றன. பிறகு ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், ஒரு விஷயம் நினைவில் கொள்ளத்தக்கதாகும், இறைவன் தனது இயக்கத்தை நிரூபிக்காமல் விடமாட்டான். அவன் கூறுகின்றான், பராகின் அகமதியால் எழுதப்பட்டுள்ளது, உலகில் ஓர் எச்சரிப்பாளர் வந்தார், உலகம் அவரை ஏற்கவில்லை, ஆனால் இறைவன் அவரை ஏற்றுக்கொள்வான். பெரும் பெரும் தண்டனைகள் மூலம் அவரது உண்மையை வெளிப்படுத்துவான். மறுத்தவர்கள், மறுப்பதில் அவசரம் காட்டுபவர்கள் ஆகியோருக்கு இழிவு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது மனிதனின் இட்டுக்கட்டாக இருந்தால் எப்போதோ அழிந்திருக்கும் என்பதை கூட சிந்திக்கவில்லை. ஏனெனில் இறைவன் இட்டுக்கட்டுபவருக்கு அத்தகைய எதிரியாவான். அந்த அளவுக்கு உலகில் வேறு யாருக்கும் அவன் எதிரில்லை. அறிவற்றவர் இதுவும் சிந்திப்பதில்லை, ஒரு பொய்யருக்கு இந்த அளவுக்கு நிலைத்து நிற்றலும் துணிவும் ஏற்பட முடியுமா? அறிவற்றவர் இதையும் அறிவதில்லை, ஒரு மனிதர் மறைவான அடைக்கலத்தில் இருந்து பேசுகிறார், அவரே அதற்காக நிர்ணயிக்கப்பட்டவர். எனவேதான் அவரது கூற்றில் அந்த அளவு மகத்துவம் உள்ளது. முழு உலகிலும் எதிர்ப்பதற்கும் அவரே தயாராகி விடுகிறார். நிச்சயமாக எதிர்பார்த்திருங்கள், அது மிக அருகில் உள்ளது. எதிரிகள் இழிவடைந்து விடுவர், நண்பர்கள் மகிழ்ச்சியடைவர். நண்பர் யார்? அடையாளங்களை பார்க்கும் முன்னே என்னை ஏற்றவரே நண்பர். அவர் தனது உயிர் பொருள் கண்ணியத்தை ஏற்படுத்தி விட்டார். அவர்தான் ஆயிரக்கணக்கான அடையாளங்களை பார்க்கவும் செய்கின்றார். ஆகவே இதுவே எனது ஜமாத், என்னுடையது. அது என்னை தனியாக கண்டது, உதவி செய்தது, என்னை கவலையுடன் பார்த்து கவலை அகற்றியது, அறியாதவராக வந்து அறிந்தவர்களின் கண்ணியத்தை தந்தது. இறைவனது ரஹ்மத் அவர்கள் மீது ஏற்படட்டும். அடையாளத்தை பார்த்த பிறகு ஏற்றுக்கொண்டதற்கு கூலி எதற்கு? கண்ணியத்துக்குரியவனின் சன்னிதானத்தில் அவருக்கு என்ன கண்ணியம்? அல்லாஹ்வின் மீது உறுதி இருந்தால், எல்லா நிலைமைகளிலும் அவன் அறிந்தவன் என்று ஒப்புக்கொண்டால், அல்லாஹ் தஆலா சூழ்நிலைக்கு ஏற்ப தனது வாக்குறுதிக்கு ஏற்ப தனது தேர்ந்தெடுக்கப்பட்டவரை அனுப்பினான். நுட்பமான பார்வையுடன் என்னை பார்த்தவரை உண்மையில் என்னை ஏற்றார். தொலைநோக்கால் எனது வார்த்தைகளை இடை போட்டார், எனது நிலைமைகளை ஆய்ந்தார், எனது வார்த்தைகளை கேட்டார். இந்நிலையில் இறைவன் அவரது உள்ளத்தை திறந்தான். அவர் என்னுடன் ஆகிவிட்டார். என்னுடன் இருப்பவர் என்பவர் எனது விருப்பத்திற்காக தனது விருப்பத்தை விட்டவரே. தனது நஃப்ஸை விட்டுவிடவும் பற்றுவதற்காகவும் என்னை நீதிபதியாக்கியவர். அதாவது தனது நஃப்ஸின் விருப்பங்களை விடவும் எடுக்கவும் என்னிடம் தீர்ப்பை ஏற்பவர். நான் என்ன கூறுகிறேன் என்று அவர் பார்க்கிறார், எனது வழியில் நடக்கிறார், எனக்கு கட்டுப்படுவதில் மாய்ந்து விட்டார், அகம்பாவத்திலிருந்து வெளிவந்து விட்டார். அவரிடம் அகம்பாவம் இருப்பதில்லை. அந்தோ என்றவாறு கூற வேண்டியுள்ளது, தெளிவான அடையாளத்தை தேடுபவர், பாராட்டுக்குரிய பட்டத்தை பெற்றவராகியோர், கண்ணியத்திற்குரிய தகுதியை எனது இறைவனின் சன்னிதானத்தில் மறைந்திருந்து ரகசியத்தை அடையாளம் கண்ட அந்நல்லடியாரின் அடையாளங்களை பெற முடியாது. மிக பெரும் பட்டங்கள் கண்ணியங்கள் பெற்றவர் இறைவனிடமிருந்து அவற்றை பெற்றுவிட முடியாது. மறைந்திருந்தவாறு ரகசியத்தை பெற்றவர் அதனை அடைந்து கொள்கிறார். அல்லாஹ் தஆலாவுடைய மறைந்திருக்கும் ஒரு அடியாருக்கு அந்த நறுமணம் கிடைத்து விடுகிறது. அதாவது ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆரம்ப நிலையில் அவர் அறிந்து கொள்கிறார். ஒரு மனிதனின் கம்பீரம் பட்டாளம் கண்டு அவருக்கு சலாம் சொல்வதில் ஒரு மனிதனிடம் என்ன முழுமை இருக்கிறது? முழுமையான மனிதன் அத்தகையோரின் கணநேர தோற்றத்தை பார்த்தாலும் அறிந்து கொள்வார், ஃபக்கீர்களின் ஆடையில் பார்த்தாலும் கண்டுகொள்வார். ஆனால் அது எனக்கு அது எனது சக்திக்கு உட்பட்டது என்று நான் அவர் உள்ளத்தை பிளந்து அறிவை வைப்பதற்கு. ஒருவனே தருகிறான், அவனே நெருங்கியவருக்கு ஈமானிய தொலைநோக்கை தருகிறான். அதன் மூலம் ஹிதாயத்தை வேண்டுபவர் ஹிதாயத்தை பெறுகிறார். எவரது உள்ளத்தில் அழுக்கு இருக்குமோ அங்கு அதுவே அவரது அழுக்கு அதிகமாக காரணமாகி விடுகிறது. யாருக்கு இறைவன் நேர்வழி தர வேண்டுமோ அவருக்கு அதுவே நேர்வழிக்கு காரணமாகவும் ஆகிவிடுகிறது. எவரது உள்ளம் கோணலாகவும் அழுக்காகவும் உள்ளதோ அங்கு இன்னும் அது அதிகமாகி விடுகிறது. கூறுகிறார்கள், நான் அறிவேன், அடையாளங்கள் குறித்து நான் அதிகமாக எழுதிவிட்டேன். இறைவன் அறிகிறான் இது சரியானது நேர்மையானது. 3000க்குள் அல்லது அதைவிட அதிகமாக எனக்காக இறைவனால் அடையாளங்கள் வெளிப்பட்டுள்ளன. அவை மனித சக்திக்கு அப்பாற்பட்டவை. அதன் வாசல் வருங்காலத்திலும் முடப்படவில்லை. அல்லாஹ் உலகிற்கு அறிவை தருவானாக. அவர்கள் அடையாளங்களை புரிவார்களாக. தமது அறிவு விருப்பத்திற்கு ஏற்ப அடையாளங்களை கேட்பவர்களாக இல்லாமல் காலத்தின் தேவை, காலத்தின் குரல், இறைவனின் சப்தம், சூழ்நிலை, இறைவனின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்களின் தேவை வெளிப்படுவது ஆகியவற்றை கேளுங்கள். அதனை புரிய முயற்சி செய்யுங்கள். அல்லாஹினால் அனுப்பப்பட்டவரை தேடி ஒப்புக்கொள்பவர் ஆவோமாக. அதன் மூலம் உலகில் குழப்பங்கள் முடிவு குறட்டுமாக. இன்று ஒரு ஜனாசா காயப் தொழுவேன் முக்கரம் குலாம் காதிர் சாப் தர்வேஷ் காதியான். இவர் அப்துல் கஃபார் சாபுடைய மகன். இவர் 12 நவம்பர் 2014 அன்று 90வது வயதில் இறை நியதிப்படி வஃபாத்தானார். இன்னால் இல்லாஹி வ இன்னாலே ராஜூன். இவர் 313 தர்வேஷ்களில் ஒருவர். அஹ்மதிய வரலாற்றில் 189 இவரது தர்வேஷ் நம்பர். ஏப்ரல் 1925 ஷாதிவால் குஜராத் ஊரில் பிறந்தார். தொடக்க கல்வி அங்கேயே கற்றார். ராணுவத்தின் 4 வருடம் வேலை செய்தார். முஸ்லிம் மவுதுடைய வேண்டுதலின்படி தலைமையகத்தை பாதுகாக்க இளைஞர்கள் வாழ்வை அர்ப்பணித்து காதியான் வாருங்கள் என்ற அழைப்பின் பேரில் இவர் காதியான் வந்தார். தப்லீக் ஆர்வம் உள்ளவர். நிறைய ஆதாரங்களை திரட்டி வைத்திருந்தார். இவரது வயது 90 வரை இருக்கும் என்று ஒரு கனவும் பார்த்திருந்தார்கள். மர்ஹூம் மூசியாக இருந்தார். வசியத் செய்தவர் 3 மகன் 5 மகள்கள். ஒரு மகள் சஃபருல்லா போந்தோ சாஹிப் இந்தோனேஷியா ஜமாத்துடைய முரப்பி சாப் அவர்களுடைய மனைவி ஆவார். தர்வேஷின் காலத்தில் இவர் தனது சாதாரண உதவித்தொகையில் கூலி வேலை பார்த்து தனது விதவையான தாயார் 3 தங்க சகோதரர்களுக்கு வாழ்வாதாரத்திற்காக பணம் அனுப்பி வந்தார். சகோதர சகோதரர்களில் இவர்தான் மூத்தவர். நமது முரப்பி சலீம் தாஹிர் சாப் கூறுகிறார், 1997 ரமலானில் ஒரு முறை காதியான் சென்று ஏத்திகாப் இருக்க வாய்ப்பு கிடைத்தது. என்னுடன் இவர் அருகில் இருந்தார். பேச்சுக்கடையில் எனக்கு காஷ்மீரி தேநீர் மிகவும் பிடிக்கும் என்று கூறிய போது தினமும் அவருக்கு வீட்டிலிருந்து தேநீர் வரும், எனக்கு தருவார். பிறகு முரப்பி சாபுக்கு ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது. காதியானிலிருந்து சில காலத்திற்கு பிறகு ரப்பா சென்றார். மிகவும் உணர்ச்சியுடன் என்னிடம் வந்து அவர் உடல்நலம் விசாரிப்பார் என்று கூறுகிறார்கள். அழுத வார துவாவும் செய்தார். நோயிற்று பலகீனமாக இருந்தும் இறுதி வரை பார்வை குறையும் இருந்த நிலையில் மஸ்ஜித் முபாரக்கில் வந்து தொழுவார். அங்கேயே நிம்மதி கிடைக்கிறது என்பார். அல்லாஹ் இவரது தகுதியை உயர்த்துவானாக. இவர் தவிர இன்னும் 2 தர்வேஷ்களும் சில மாதம் முன் மரணித்து விட்டார்கள். ஜனாசா காயப் தொழப்பட்டு விட்டது. எனினும் நற்குறிப்பு கூறப்படவில்லை. இன்று குறிப்பிட விரும்புகிறேன். அவர்களையும் அவர்கள் சந்ததிகளையும் கூட துவாவில் நினைவில் கொள்ளுங்கள். இந்த தர்வேஷ்கள் பெரும் தியாகம் செய்தவர்கள். நீண்ட காலம் ஏழ்மையில் சாதாரண நிலையில் சாதாரண வருமானத்தில் காதியானில் கழித்தார்கள். இறை அடையாளங்களை பாதுகாக்கும் கடமையை செய்தவர்கள். அவர்களுள் ஒருவர் முகமது இக்பால் சாப் மிர்சா ஆதம்பேக் சாபுடைய மகன். பதினொன்று ஜூன் 2014 மரணித்தார். இந்நாளில் இவரது தாதா ஹசரத் மிர்சா ரசூல் பேக் சாஹிப் சஹாபியாக இருந்தார். இவர்களது நானா மிர்சா ரியாஸ் பேக் சாஹிப் அவர்களும் சஹாபியாக இருந்தனர். ஆரம்ப 313 தர்வேஷ்களை சார்ந்தவர். காதியான் மருத்துவமனையில் டென்டிஸ்டாக நீண்டகாலம் பணி செய்தார். பிறகு அலுவலகங்களில் தொண்டராக இருந்தார். நல்ல இபாதத் செய்யக்கூடிய இனிய மனிதர். பொருள் தியாகத்தில் முன்னணியில் நிற்பவர். நல்ல தைரியம் உள்ளவர். நல்ல நீச்சல் தெரிந்தவர். மூசியாக இருந்தார். வசியத் செய்தவர். மனைவி தவிர 4 மகள் 1 மகன். பிரகு சௌத்ரி மன்சூர் அகமது சாப் சீமா இவர் 26 ஜூலையில் 94 வயதில் மரணித்தார். இந்நாளில் ராஜூன்
100
அகமது சீமா என்ற ஹதரத் மசீமது அலி இஸ்லாமுடைய சஹாபியின் மூத்த மகன். தலைமையக பாதுகாப்பிற்காக ஹதரத் முஸ்லிம் ஜமாத்திற்கு வலியுறுத்திய போது அவர் ஆங்கிலேய ராணுவத்தில் இருந்தார். உடனே தனது சேவையை ஒப்படைத்து தர்வேஷ் என்ற வாய்ப்பை பெற்றார். 93 வயதாகிவிட்டாலும் பள்ளியில் தொழுகைக்கு வந்து விடுவார். இனிமையானவர். கருணையுடன் நடப்பவர். அன்பு காட்டுபவர். வசியத் செய்தவர். அவரது நினைவாக வயது முதிர்ந்த மனைவி தவிர 1 மகள் 2 மகன்கள் உள்ளனர். மகன் சௌத்ரி மன்சூர் அகமது சாப் சீமா வாழ்வை அர்ப்பணித்தவர். காதியானில் சொத்து செயலராக பணியாற்றுகிறார். தொழுகைக்கு பிறகு ஜனாசா தொழுகை நடத்துவேன்.
الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.